ஹலோ, ஹாய் அண்ட் வெல்கம் டு தி மாடுலேட்டட் டாக் 13th எபிசோட் ஆஃப் பெட்டகம் பவர்ட் பை கவின் அசசரிஸ். 2021 ஆரம்பிச்சு 9 நாள் ஆயிடுச்சு. இந்த 2021 உங்க எல்லாருக்குமே ரொம்ப கலகலன்னு ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் இதே மாதிரி நீங்க வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு நாளுமே ரொம்ப சந்தோஷமானதா அமையணும் அப்படின்ற வாழ்த்துக்களோட ஷோக்குள்ள போயிடலாம். பெட்டகத்துல ஹேமவாகியனான் வெவ்வேறு துறை சார்ந்த மனிதர்களை சந்தித்து அந்த துறையில அவர்களுடைய பயணம் எப்படி இருந்தது, அவர்கள் கடந்து வந்த சவால்கள், அவர்களுடைய லட்சியம் என்ன என்பதை பற்றி எல்லாம் கலந்துரையாடி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில இன்னைக்கு ஏன் கூட உரையாட இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா, கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்கன்னு அவருடைய குரல் வளத்தால நிறைய நெஞ்சங்களை கவர்ந்த ஒரு மனிதர் தான். ப்ரோமோல எல்லாரும் பாத்திருப்பீங்களே. ஆமாங்க, சென்னை சூரியன் எஃப்எம் ஆர்ஜே நலன் தான் நம்ம கூட எனக்கு பேச போறாரு. இன்னைக்கு நம்ம எபிசோட்ல அவருடைய ஆர்ஜேயின் ஜேர்னி எப்படி இருந்துச்சு, இதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கும் ஆர்ஜேவா ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா, அதுக்கு ஏத்த மாதிரி உங்களை நீங்களே எப்படி எல்லாம் தயார்படுத்தி கொள்ளணும் அப்படின்றத பத்தியும் நிறைய டிப்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ண போறாரு. இதை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் வித் மீ. வெல்கம் டு தி ஷோ ப்ரோ. சொல்லுங்க, ஆர்ஜே என்பவர் யார்?
நம்ம சுத்தி நிறைய விஷயம் இருக்கு. ஓகேயா, இப்போ பேப்பர்ல எடுத்து அப்படியே படிக்கும் போது என்னடா கொள்ளை கற்பழிப்பு, இதை தவிர வேற எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி சில சமயம் நமக்கு தோணும். அப்படிலாம் இருக்கும்போது டெய்லி நம்ம பாக்குற விஷயத்த, டெய்லி நமக்கு நடக்கிற விஷயத்த நம்மளே ஆமால அப்படின்னு ரசிக்கிற மாதிரி சொல்றதான் ஒரு முக்கியமான ஆர்ஜியோட இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுவா அந்த விஷயத்த. எல்லாருக்குமே வந்து நினைச்சு பார்ப்பாங்க, ஆமா நமக்கு தான் நடந்திருக்குல்ல அப்படிங்கிற ஒரு கனெக்டோட சொல்றதுதான் வந்து அந்த ஆர்ஜியோட வேலை. அந்த கனெக்ட் இல்லாம ஆயிடுச்சுன்னா கேட்கறவங்க அப்படியே கேட்டே இருப்பாங்க, நம்ம பேசுறது பேசிட்டே இருப்போம், மிங்கிள் ஆக மாட்டோம் ஒரு பாயிண்ட்ல லிசனர் கூட.
ஓகே, சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு ஆர்ஜே ஆகணும் அப்படின்றது தான் பெரிய கனவா இருந்துச்சா?
சின்ன வயசுல எல்லாம் ரோபோட்டிக் இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கறது வந்து ஆசையா இருக்கும். ரோபோட்டிக் இன்ஜினியர் அப்படின்னா என்னப்பா, எங்க பாட்டி எல்லாம் கேட்பாங்க, டீச்சர் கிட்ட போய் கேட்டா முதல்ல பிசிக்ஸ் எக்ஸாம் கொடுங்க பச்சு பாக்குவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருவாங்க. அப்புறம் கடைசியா தான் அதுல இருந்து பேஷன் மீடியா சைட் மாறி, சின்ன வயசுல இருந்து ஆசை எல்லாம் இருக்கும். இந்த மலர் மட்டும் வரும்போது கூட்டு போய் ஒரு வாட்டி காமிக்கிறேன், நானும் ஃபேன்சி டிரஸ் காம்படிஷன் ஸ்கூல்ல எல்லாம் பிரைஸ் வாங்கியிருக்கேன், அங்கேயும் போயிட்டு அப்படிலாம் சொல்லி கேட்பேன், விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கிரேஸ் டிராவல் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் 12th முடிச்சேன், விஸ்காம் தான் எடுக்க போறேன், நேரம் முடிவு பண்ணேன், காலேஜ் எம்சிசிக்கு போனேன், விஸ்காம் வந்து பேப்பரா ஃபில் பண்ணி போட்டேன், கிடைச்சிருச்சு. கிடைக்கிற வரைக்கும் எங்க வீட்டுல எதுவுமே சொல்ல, என்னடா போட்ட அப்படின்னு, விஸ்காம் அப்படியா சரி பண்ணுவியா பண்ணுவேன் சரின்ட்டேன், கிடைச்சிருச்சு. கிடைச்ச அப்புறம் எங்க வீட்டுல எப்படி பார்த்துட்டு, எது விஸ்காம் படிச்சுட்டு நீ வந்து படம் எடுப்ப, படம் எடுக்கிறதுக்கு என்கிட்டயே காசு கேட்ப, கேமரா வாங்கறதுக்கு என்கிட்டயே காசு கேட்ப, உனக்கு லட்ச லட்சமா கொடுக்கணும், நான் அவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கேன் நீ நினைக்கிறேன், போய் கம்ப்யூட்டர் படிப்போ ஐடில வேலை பெற அப்படின்னு சொல்லி அமைச்சு பாஸ் கட்டி சேர்த்து விட்டாங்க பிசிஏக்கு. சரி அப்போ ஒண்ணு வந்து தோணுச்சு, நம்ம உருப்படியா படிச்சு முடிச்சோம்னா இங்கேயே தள்ளிடுவாங்க கடைசி வரைக்கும் அப்படின்னு இருந்தது. பட் ஆனா கம்ப்யூட்டர் எனக்கு ரொம்ப ஈஸியா வர சப்ஜெக்ட், அதுலதான் நிறைய மார்க்கும் கூட 12th. அன்பார்ச்சுனேட்லி கோடிங் எல்லாம் ரொம்ப ஈஸியா வந்துடும், அதனால எல்லா பசங்களுக்கும் சொல்லி கொடுத்து நான் எக்ஸாமுக்கு போக மாட்டேன், அப்படியே வெளியே சுத்துறது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதை பண்ணும்போது ரொம்ப கில்ட்டா இருக்கும், ஐயோ இப்படி பண்ணிட்டு போறோமே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுவேன்னா வண்டலூர்ல இருந்து பஸ் ஏறுவேன், அம்பத்தூருக்கு டைரக்ட் பஸ் இருக்கும், அம்பத்தூர்ல போய் இறங்கிட்டு அங்க ஒரு ரோஸ் மில்க் ஏதாவது குடிச்சிட்டு திருப்பி அங்கேயிருந்து அப்படியே ரிட்டர்ன் கிளம்பி வந்து வருவேன். எக்ஸாம் எழுதுற டைம் முடிஞ்சிடும், வீட்டுக்கு வந்து சாமே எழுதிருக்கேன் பாஸ் மார்க் அப்படின்னு பார்த்தா அந்த எக்ஸாம் சீரியஸே எழுதிருக்க மாட்டேன் அஞ்சு. அந்த மாதிரி அப்படியே அரியர் வந்து என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேகரிச்சு வச்சு கடைசி செமஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 21 அரியர் வந்தது, எல்லாரும் 3 பேப்பர் தான் எழுதினாங்க, அந்த மாதிரி பாக்கி வந்தது. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் பண்றேன் நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மீடியால என்ட்ரானது. சோ சைட்ல வந்து டிப்ளமோ ஹெச்ஆர்னு பேரு இருக்கு, வீட்டுல கேள்வி கேட்பாங்கன்னு பண்ண ஆரம்பிச்சுட்டு கேமரா வாங்கி போட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். போட்டோஸ் எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், சோ அது பண்ண ஆரம்பிச்சிருக்கும் போது தான் எனக்கு அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபி ஷார்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் சான்ஸ் வந்தது. நிறைய ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து போட்டோ ஷூட் வெளியில வரும்போது சின்ன சின்னதா தனி ப்ரொஃபஷனலா போட்டோ ஷூட் கிடையாது, அவங்க வெளியே ஈவெண்ட்டுக்கு வந்திருப்பாங்க, ஒன் ஆஃப் போட்டோகிராஃபரா போய் போட்டோ எடுக்கிறது. அப்புறம் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் விஜய் டிவில இந்த விஜய் ஹண்ட் வந்து ஒரு பெரிய ஆடிஷன் பண்ணாங்க எம்ஜிஆர் ஜானகி காலேஜ்ல, அதுக்குதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்ஜே விஜே அந்த சைட்ல வந்து நம்ம போய் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி என்ட்ராங்க. போய் ட்ரை பண்ண தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் போனேன், தேர்ட் ரவுண்ட்ல வந்து அப்படியே ரிஜெக்ட் ஆகி பேக் வந்துச்சு. அவர் வந்து தம்பி இதே 3 ரவுண்ட் வந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி ஒன்னு கூட பண்ணதில்லைங்கிற. சோ அப்ப இருக்கும்போது நீ தாராளமா ட்ரை பண்ணு, யூ கேன் டூ இட் அப்படின்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் மட்டும் கொடுத்து அமைச்சிட்டாரு அவர் சும்மா அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி பார்த்தேன் எங்க வீட்டுல, ஆல்ரெடி ஹெச்ஆர் முடிச்சிட்டேன் அந்த டைம்ல, இதுக்கப்புறம் காசு கேட்டாலும் ஒண்ணு கொடுக்க மாட்டாங்க, பிகாஸ் விஜய்னா ஃபர்ஸ்ட் லுக்ல நீங்க வந்து அட்ராக்ட் பண்ணி உங்களோட லுக் வந்து அப்படி பக்காவா இருக்கும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கும், என் பாடி கொஞ்சம் ஷேப் எல்லாம் பண்ணும், வாரணம் ஆயிரம் சொல்லி மாதிரி பேக் ஃபெஸ்ட் அப்படி கொஞ்சம் மாதிரி போனோம், ஆர்ம்ஸ் எல்லாம் 12 சென்டிமீட்டர் அப்படின்னு அந்த மாதிரிலாம் இருக்கணும், ஒண்ணுமே இல்லாம நம்ம போய் பேண்ட் நிக்க முடியாது. சரி இதுக்கெல்லாம் வீட்டுல காசு ஒரு 50,000 ரூபாய் கொடுன்னு கேட்டா ஒரே மிதி வரும், அதனால என்ன பண்றது அப்படின்னா பேசுறதுதான் அந்த பேசிக்கான திறமை. சோ அப்ப நம்ம அந்த விஜய விட்டுட்டு ஆர்ஜே பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதால விஜய் இல்லைன்னா பரவாயில்ல ஆர்ஜே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனது. அந்த டைம்ல வீட்டுல சில சண்டை எல்லாம் இருந்தது, அப்ப வந்து சோ என்ன நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த வீட்டுல இருக்கிற சண்டை கடுப்புல எடுத்துட்டு போயிட்டு ஆர்ஜே ட்ரைனிங்ல காமிச்சு அங்க வந்து அந்த பேட்ச்லயே வந்து ஃபர்ஸ்ட் வந்தாச்சு. சோ அதுக்கப்புறம் அப்படியே ஆரம்பிச்சதுதான் ஆர்ஜே கேரியர்.
ஓகே ப்ரோ, உங்களோட ஃபர்ஸ்ட் ஆன் ஏர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது?
ஆன் ஏர் எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி அந்த இன்டர்வியூ செலெக்ஷன் ப்ராசஸ் தான், ஏன்னா அந்த பேட்ச்ல ஃபர்ஸ்ட் வந்து சொன்னல, முடிச்ச அப்புறம் வந்து இப்ப என் கையில ரெண்டு சான்ஸ் இருக்கு, ஒரு பக்கம் நான் வந்து கேமராஸ் பாத்துருக்கேன், போட்டோகிராஃபி எடுத்துட்டு இருக்கேன், அதுக்கான ஆஃபர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு, இன்னொரு பக்கம் வந்து ஆர்ஜே ஆஃபர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா, நான் கேமராக்கு பின்னாடி இருக்க போறேன், முன்னாடி இருக்க போறேன், நீ முடிவு எடுத்துக்கோ, ரெண்டு திரும்பி நீ நல்லா ஷைன் பண்ற அப்படிங்கும் போது அழுதுட்டே போய் ஓஎம்ஆர்ல வந்து என் கேமரா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்ஜே இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணேன். அந்த கேமராவோட அவ்வளவு மெமரிஸ் இருந்து, அதான் ஒரு ரெகக்னிஷன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் ஆர்ஜே இன்டர்வியூ அட்டன் பண்ண 8 ரவுண்டுங்க, ஐடி கம்பெனில கூட 3 ரவுண்டு தான் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் அட்டன் பண்ணேன், நான் ஒரு ட்ரைனிங் போனேன். ஸோ அந்த இன்ஸ்டியூட்டே வந்து தனியா வந்து அமெரிக்கன் தமிழ் ரேடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண போதா சொன்னாங்க. ஸோ அவுட் ஆஃப் த 7 பேட்சஸ்ல பக்காவா பெர்ஃபார்ம் பண்ண பசங்க எல்லாம் ஒரு 20 பேர் கூட்டு வச்சு வந்து இன்டர்வியூ எடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆரம்பிச்சா 1, 2, 3, 8 ரவுண்ட் போச்சு. முடிச்சிட்டு 8 ரவுண்டுக்கே 2 மாசம் ஆகி போச்சு. அது முடிச்சுட்டு 1 மாசம் வெயிட் பண்ணோம். எங்க வீட்டுல எங்க பாட்டி என்னன்னா, இவன் இன்டர்வியூ போறேன்னு சொல்லி ஊர் மேஞ்சிக்கிட்டு இருக்கா, எங்க இருந்து இவன் நம்ம இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க இந்த குடும்பத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு நாளும் திட்டு வாங்கிட்டு நானும் டெய்லி வீட்டுல என்ன வேலைன்னா, நான் அப்படியே உட்காந்து மார்வல் சீரீஸ் கம்ப்ளீட்டா பார்த்து முடிக்கிறது அப்படிங்கிற முடிவு எடுத்தேன். ஏன்னா இன்டர்வியூ வந்து 2 நாள் தான் நடக்கும் வாரத்துல. போயிட்டு நான் மதியத்துக்கு மேல வந்துடுவேன், என்ன பண்ண போறேன் ஒண்ணுமே கிடையாது. அந்த இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றதுக்கு எனக்கு ஒரு 1/2 day போதும். உட்காந்து நானும் ஆண்ட் மேன், தாரு, அப்புறம் கேப்டன் அமெரிக்கா எல்லா சீரீஸையும் பார்த்து முடிச்சு அப்பா ஒரு வெற்றி குறி போட்டுலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சேன். இது முடிச்சுட்டு இன்டர்வியூ முடிஞ்சது. அதுக்கப்புறம் 1 month வெயிட் பண்ணுவோம் ரிசல்ட்டுக்கு. அதுக்குள்ள வீட்டுல ஒரு பெரிய அமளி தும்ளியே பண்ணாங்க, இப்ப வேலைக்கு போறியா, நானே உனக்கு கழுத்தை புடிச்சு வேற எங்கேயா வேலையில சேர்த்து விட்டா அப்படிங்கிற மாதிரி. அந்த கான்வெர்சேஷன் பெருசா போயிட்டு இருக்கும் போது ஒரு ஒலி வந்தது, கால் வந்தது, அட்டன் பண்ண செலக்ட் ஆயிட்டா அப்படின்னாங்க. நேராவா பேசிக்கலாம், போய் பேசி செலக்ட் ஆன அப்புறம் யாரெல்லாம் இந்த மாதிரி வாய் பேச்சு பேசினாங்களோ ஒவ்வொருத்தருக்கும் போன் பண்ணிட்டு, அப்புறம் அத்தனை பேச்சு பேசினால ஆர்ஜி ஆயிட்ட இப்ப பேசுறா அப்படிங்கிற மாதிரி வேணும்ட்டு வம்பிழிக்கிறதுக்கு பேசிட்டு ஒரு 1.5 hours எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. நானும் இன்னொரு பையனும் இருந்தோம். யார் யாரெல்லாம் எங்களை இப்படி பண்ணாங்களோ எல்லாத்துக்கும், நான் ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேர் கால் போடும்போது அவன் சும்மா தான் இருந்தான், என்ன பார்த்து உசு பேரு, அவனும் எல்லாருக்கும் போன் போட ஆரம்பிச்சான் பக்கத்துல. நான் ஒரு 1.5 hours பேசி முடிச்சு இன்டர்வியூல செலக்ட் ஆன 9 பேருக்குமே அவங்க பேசி முடிச்சு அவங்களே கிளம்பி போயிட்டாங்க. டே லஞ்ச் டைம் கிளம்பி நீங்க போங்க, இன்னொருத்தர் பேசிட்டு இருக்கேன் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாண்டோம்ல இருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் எப்படின்னா ஆத்தான ஆர்ஜி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரோட்ல டான்ஸ் ஆடிட்டு கத்திட்டு போயிட்டு இருந்தோம். அந்த பக்கம் டிராவல் பண்ணி போறவங்க எல்லாம் கீழ்பாக்க ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு வேற ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டாங்க, யாரோ பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருந்தாங்க. அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 months வந்து ட்ரைனிங் போச்சு. ஏன்னா ஆர்ஜி ஆகிறதுக்கான ட்ரைனிங் உண்மையில ஆர்ஜி பண்ண போறோம் அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் விகரஸா இருக்கும் ட்ரைனிங். சோ போகஸ் பண்ணி பண்ணுட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுத்தோடனே லைவ் போவேணா அப்படின்ட்டு டிஃபர்ட் லைவ் தான் இருந்துச்சு. நம்ம பேசுவோம், ஒரு 5 minutes கழிச்சு அது வந்து பிளே ஆகும். எல்லாமே பேசி வச்சுட்டேன். பேசணும் அப்படிங்கிறது தெரியணும்னா நமக்கு ஏதாவது கால் வரணும், மெசேஜ் வரணும். பேசி முடிச்சுட்டு 10 நிமிஷமா மெசேஜ் வரல. நான் அப்படியே ஒரு வேலை நம்ம மோசமா பண்ணிட்டோமோ, நம்ம என்னவோ பெரிய பில்டப் கொடுத்து நமக்குள்ள நம்ம பெரிய ஆர்ஜே பாலாஜி அடுத்து புடிங்கிடலாம்னு யோசிச்சிருந்தோம், ஆனா அப்பெல்லாம் எதுவும் இல்ல போல. சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஒரு மெசேஜ் வந்து, நலன் எனக்கு இந்த பாட்டை பிளே பண்ணுங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து சாங் ரெக்வஸ்ட் சாங் டெடிகேஷன் ஷோ தான் பண்ணிட்டு இருந்தேன், நண்பேண்டா அதான் வந்து ஷோ பேரு. வந்த உடனே ஒரு சவுண்ட் கொடுத்தேன் பாருங்க, எல்லாரும் வெளில ஓடி வந்துட்டாங்க. ஏதோ பெருசா பயந்துட்டான் போல, கரப்பாமூச்சி பலி எல்லாம் பார்த்து பொண்ணு கத்தோம்ல, அந்த மாதிரி கத்தான் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு பார்த்தா, இல்லடா எனக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்துருச்சு பாருங்க, ஆடியன்ஸ் கிட்ட ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு உடனே தலையில அடிச்சு கருமம் கருமம் அப்படின்ட்டு போனாங்க. சோ அப்படிதான் இருந்தது. அது ஒரு சமையான எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்னால இந்த விஜேல இருந்தா நான் வந்து ஆர்ஜே போனேன். அதனால வந்து இனிஷியல் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா விஜேனா இன்னும் கொஞ்சம் கெத்து போட்டுருக்கலாம், நம்ம ஃபேஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு. பட் அந்த ஆர்ஜே ஸ்டுடியோக்குள்ள போய் உட்காந்தீங்கன்னா அது இப்ப காட்டுக்கு ராஜா சிங்கோங்கிற மாதிரி, அது உங்களோட இடம், நீங்க தான் அங்க கேட்டு, யாருமே குறுக்க இருக்கவே மாட்டாங்க. அண்ட் 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, சில விஜேலாம் நம்ம பேசும்போது பாத்துருக்கலாம், லைக் எல்லாரையும் அஃபென்சிவா சொல்லணும் இருந்தால, பட் ஸ்டில் அவங்க பேசும்போது என்னன்னா, என்ன இது மொக்கையா பேசுறாங்க, இல்லைன்னா ஒரு ஹாஸ்னி மாதிரி பேசுறது, பாசங்கர் பாஸ்கர் ஆரியா மாதிரி பேசுறது, ரொம்ப வேகா இருக்கும் டாபிக், சீரியஸா எதுவுமே இருக்காது. ஏன்னா அவங்களோட லுக்ஸ், அப்பியரன்ஸ், டிரெஸ்ஸிங், பின்னாடி என்ன விஷுவல்ஸ் ஓடுதுன்னு டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். ஆர்ஜே பேசும்போது வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் இடத்துல தத்த பத்தான் ஆச்சுன்னா மாட்டணும், இவன் மொக்கையா பேசுறா மச்சான், அந்த லிங்க்லயே முடிவு பண்ணிக்குவாங்க. அதுக்கு முன்னாடி ஆஸ்கர் அவார்டு வாங்குற அளவுக்கு நம்ம பேசி வச்சுப்போம், அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க, அதோட முடிஞ்சிடும். சோ அதனால லைக் அது ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்ம வந்து 1.5 நிமிஷம் பேசுவோமோ, 4 நிமிஷம் பேசுவோமோ, 4 நிமிஷமுமே நறுக்குன்னு பேசிதான் ஆகணும், நல்லா இருந்துதான் ஆகணும். அதுல வந்து என்ன வேற எங்கேயுமே டிவியேட் பண்ண முடியாது, உங்க குரல் மட்டும்தான் அவனோட ஃபுல் ஃபோக்கஸாவே இருக்கும். அதெல்லாம் வந்து அப்புறம் ரொம்ப பிடிச்சி போயிட்டு ஆர்ஜே விட்டு வரதுக்கு மனசு இல்லாம அப்படியே பயணங்கள் தொடர்ந்து.
பயங்கர அலப்புற பண்ணிருக்கீங்க போல. ஆர்ஜே ஆகணும்னா நம்ம கிட்ட இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ட்டு இருந்தா அதெல்லாம் என்னவா இருக்கும்?
முக்கியமான குவாலிட்டி வந்து ஆர்ஜே வந்து நல்ல லிசனரா இருக்கணும், நல்ல அப்சர்வரா இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாம நீங்க அங்க போயிட்டுனா பேசுவீங்க. ஏன்னா இப்ப ஷோ ஸ்டார்ட் பண்றீங்கன்னா சூரியன் 90.5 கேட்டிருக்கீங்க, நான் வந்து இந்த ஷோல பேச ஆரம்பிச்சிட்டேன், நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா 10 செகண்ட் முடிஞ்சிருக்கு. இதே திருப்பி லிங்க் முடிக்கும் போது சொல்லுவீங்க, இன்னொரு 10 செகண்ட் முடிஞ்சது. நடுவுல 40 செகண்ட் ஆகுது பேசுறதுக்கு கண்டென்ட் வேணும், கண்டென்ட் ரிப்பீட் ஆக கூடாது. ஏன்னா இப்போ நீங்களே ஷோ கேக்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 3 நாள் கேக்குறீங்கன்னா, இவர் இப்படிதான் ஆரம்பிக்க போறாரு, நடுவில் இப்ப அடுத்து என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க கேட்க போறாரு, இந்த பாட்டு என்ன வேணும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு, அடுத்து இந்த பாட்டு வரப்போதுன்னு வரை முடிச்சிட்டு வரேன், இதான்பா வேற என்ன இருக்கு நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம பண்ணிடுவோம், அப்படி இருக்கக்கூடாது இல்ல. சோ வேற என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ரிலேட்டபிளா சொல்லலாம், ஒரே விஷயத்தையே நான் திருப்பி திருப்பி சொன்னாலும் அரைச்சமாவே அரைச்சாலும் வேற மாதிரி எப்படி அரைக்கலாம்? இல்ல கமர்ஷியல் சினிமா அவ்வளவு வந்துட்டு இருக்கு, அவ்வளவு லவ் ஸ்டோரி இருக்கு, ஆனா லவ்ங்கிற விஷயம் ஒண்ணுதான் இல்ல, அதே மாதிரிதான். சோ லைக் அப்ப வந்து நான் சுத்தி நிறைய விஷயங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுவோம். இங்க இருந்து நான் காலையில மடிப்பாக்கம்ல வண்டி எடுத்தேன்னா எம்ஆர்சி நகருக்கு போகணும், போற வழியில ஏதாவது நடந்ததுன்னா வந்து அப்சர்வ் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து காலையில செம்ம டிராபிக், நான் வந்து ஆபீஸ் போயிட்டு இருக்கும்போது டிராபிக் டிராபிக்ல வந்து என்னாச்சு அப்படின்னா, பார்த்த ஒரு விஷயம், வண்டி ஒருத்தங்களுக்கு நின்றுச்சு, அவங்களுக்கு ஒரு 35 வயசு இருக்கும், ஒரு லேடிக்கு ஸ்கூட்டர் அப்படியே நின்னு போச்சு, ஓரமா தள்ளி தள்ளி நிறுத்திட்டாங்க. எல்லா காரும் வந்து அந்த வண்டியை தாண்டி எப்படி போலாம் பார்த்து போறாங்கன்னு தவிர ஒருத்தன் கூட நிறுத்தி ஹெல்ப் பண்ணவே இல்லை. எனக்கு டக்குன்னு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, மாநகரம் படத்துல ஒரு டைலாக் சொல்லுவாரு சார்லி வந்து, நம்ம என்னைக்காவது பண்ணிருக்கோமா தம்பி, அப்புறம் எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்க் ஆச்சு. சோ அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயங்களா பார்த்துட்டு வந்து, அது இது நீங்க ஓப்பனிங் லிங்க்ல நான் இன்கேஸ் இன்னைக்கு ஷோ பண்ணிருக்கேன் அப்படின்னா வந்து நான் அதான் வந்து ஓப்பனிங் லிங்காவே பேசியிருக்கேன். இந்த ரிலேட்டபிளா இப்படி சொல்லிட்டு, ரோட்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு இருந்தாங்கன்னா இறங்கி போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம் பார்த்தது வந்து, நம்ம வேலச்சேரி விஜயநகர் சிக்னல் கிட்ட லிப்ட் கேட்டுட்டே இருந்தார் ஒருத்தர். எப்படின்னா அதுக்கு பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க, சோ எல்லாம் கொச்ச கொச்சன் போயிட்டு இருக்கு, காருக்கு நடுவில் வந்து டூ வீலரா பார்த்து பார்த்து லிப்ட் கேட்டுட்டு இருக்காரு, என்ன எமர்ஜென்சினே தெரியாது. ஆனா யாரும் கண்டுக்கவே இல்ல, யாரா இவங்க நடுவில் கொடுக்க வந்துட்டு என்னையும் போடாம இப்படி தொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா என்னோட மென்டாலிட்டியா இருந்து. அப்ப அந்த சுச்சுவேஷன் நம்ம இருந்தா உண்மையாவே தேவையா இருந்தா என்ன? ஏன்னா எல்லாருக்குமே நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணி கேட்கும் போது ஏமாத்துறாங்க, அவங்க காசு வாங்கிட்டு எதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கறத ஒரு பிரிடாமினன்ட்ரியான ஒரு தாட்டா இருக்கு. அதனால இதை வச்சுதான் இன்னைக்கு ஓப்பனிங் லிங்க் வந்து பேசியிருப்பேன். அப்ப வந்து நான் இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிருக்கேன். சோ இது பத்தி அப்சர்வ் பண்ணும்போது எனக்கு ஒரு படம் வந்து ரிலேட் ஆகுது. அப்போ அந்த படத்தை வந்து நான் அவ்வளவு அப்சர்வ் பண்ணிருக்கேன், அது வந்து என் மனசுல இருக்கு. அந்த மாதிரி வந்து நீங்க பார்த்து அப்சர்வ் பண்ணி உங்க மனசுல விஷயங்கள் இருந்தாதான் ஏதாவது ஒரு நியூஸ் வந்தா ஏதோ நிறைய ரிலேட் பண்ணி உங்களால பேச முடியும், இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. சோ அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப நல்ல அப்சர்வரா இருக்கணும், நல்ல லிசனரா இருக்கணும். அது உங்க மனசுல பதிஞ்சாதான் டக்கு நாளைக்கு யோசிக்கும் போது இது இதே கனெக்ட் பண்ணி இந்த மூணாவது பக்கத்தோட ரெண்டாவது பிசியோ ரெண்டாவது பக்கத்தோட முதல் பிசியோ சேர்த்து இப்படி பேசலாமே அப்படிங்கிற மாதிரி.
ஓகே ப்ரோ, ஷோ ஹோஸ்ட் பண்றதையும் தாண்டி ஆர்ஜேக்கு உரிய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் என்னென்ன ப்ரோ?
என்ன பொறுத்த வரைக்கும் ஹியூமனுக்கு தான் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவசியம், எல்லா மனுஷங்களுக்குமே அவசியம். அவன் பிபிஓல வேலை பார்க்கட்டும், ஐடில வேலை பார்க்கட்டும், எல்லாருக்குமே வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஈக்குவலா இருக்கணும். நான் பாக்குற விஷயம் என்னன்னா, அது என்ன மீடியாக்கு வந்தா சரி, இல்லைன்னா பாலிடிக்ஸ்க்கு வந்தா சரி, சோ அவங்க வந்து ஒரு குறிப்பா ஆக்டிங் ஃபீல்டு இல்லைன்னா வந்து நீங்க வந்து ஒரு ஃபேஸ்டா இருக்கீங்க. சோ லைக் விஜே ஆர்ஜே அப்படி இருக்கும்போது என்னன்னா, சன்னியாசியா இருக்கணுமோ, அந்த மாதிரி வாழ்க்கையை வாழணுமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் எமோஷன் இம்பேலன்ஸ் ஆனா கூட வந்து ஐயோ எப்படி பண்ணா தெரியுமா உன் அலை இங்க பாரு நீ நோ பீத்திட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. லைக் ஹியூமனுக்கு எமோஷன்ஸ் இருக்கும், அந்த இம்பேலன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். இம்பேலன்ஸ் ஹியூமனுக்கு இருக்கிற வரைக்கும் தான் வந்து ஹியூமனா இருப்பாங்க. ரொம்ப வந்து மெச்சூர்டா போய் சன்னியாசியா இருக்கணும்னா அவங்க வந்து வேற ஃபீல்ட் வந்து சூஸ் பண்ணிருப்பாங்க. சோ லைக் சேம் கம்ஸ் ஃபார் பொலிட்டீஷியன்ஸ், யாரெல்லாம் வந்து அவங்களை ரொம்ப முன்னிலைப்படுத்தி அவங்களே வந்து ஒரு பிராண்டா ஃப்ரண்ட்ல வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இருந்துட்டே இருக்கும். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கணும். நம்ம வந்து ஏன் பப்ளிக்ல ஸ்பிட் பண்றோம், அவசரத்துக்கு யூரின் வருது ஆம்பளை பசங்க தான் நிறைய பண்ணுவாங்க, ஏன் வந்து பப்ளிக்ல வந்து டாய்லெட் போறோம், ஒரு ஹெல்ப் கேட்டா ஏன் வந்து பப்ளிக்ல பண்ண மாட்டேங்கிறோம், ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஐயோ யாராவது போன் பண்ணீங்களா ஏன் சொல்றோம், நம்ம ஏன் பண்ண மாட்டேங்கிறோம், நம்ம ஏன் வண்டி நிறுத்தல அப்படிங்கிறது கூட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சோ இதுல ஆர்ஜே வந்து ஆஸ் அன் ஆர்ஜேவா பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வாட்ஸ்அப்ல வந்து நிறைய ஃபேக் மெசேஜ் எல்லாம் வந்து வரும், அது வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம வீட்டுல வந்து நம்ம சித்தி யாராவது அனுப்புறாங்க, அம்மா யாராவது அனுப்புறாங்க அப்படின்னா ஐயோ இதெல்லாம் போய்மா பண்ணாத அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ ஆனர்ல வந்து பொய்யான விஷயத்த சொல்லாம இருக்கணும், தேவையில்லாம பயமுடுத்தாம இருக்கணும். இது ரெண்டுதான் முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஆர்ஜேக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஒன்னா இருப்போம், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்போம், நல்ல விஷயங்களை வந்து பண்ணுவோம். நல்ல விஷயம் நடந்தது பார்த்தேன் சொன்ன முடிஞ்சா நீங்களும் பண்ணுங்க, எனக்கு இது மாதிரி நடந்தது அப்படின்னு பாசிட்டிவான விஷயங்களை வந்து சுத்தி எடுத்துட்டு போறது ஒரு ஆர்ஜேட ரெஸ்பான்சிபிலிட்டியே நம்ம.
சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலி ஆர்ஜே ஆகணும்னா கண்டிப்பா நம்ம ஆர்ஜே ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணுமா?
அவசியம் இல்ல. லைக் இன்ஜினியரிங் பண்ணோம்னா 12th படிக்கணும்னு அவங்க வந்து ஒரு ரூல் வச்சிருக்காங்க, அதனாலதான் படிக்கிறோம். இல்ல டைரக்டா நீ 5th முடிச்சு இன்ஜினியர் சேர்ந்துக்கலாம் நேரம் சொல்லிருந்தா வந்து போய் சேர்ந்துப்போம். சோ மீடியா கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே எதுக்குமே வந்து இதுதான் ப்ராப்பரான பாத்வே, இதை படிச்சுட்டு அடுத்து இது படிச்சாதான் இங்க போக முடியும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. கைடன்ஸ் மட்டும் தான் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அந்த கைடன்ஸ் யாருன்னா, இதுக்கு முன்னாடி சாதிச்சவங்க இல்ல ஒரு வழியை ஃபாலோ பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆனவங்க வந்து ஒரு கைடன்ஸ் மேப், ரூட் மேப் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க, இப்படி இப்படி எல்லாம் பண்ணி இப்படி இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணாமே தவிர உங்களோட ஹெல்ப்புக்காக, மத்தபடி ப்ராப்பரா இப்படி ஒரு ஸ்டடிஸ் இருக்கு அப்படின்லாம் கிடையாது. எனக்கு தோணுச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் படிச்சேன். இப்போ என்ன மாதிரியே வந்து நான் வந்து 7th பேட்ச்ல இருந்து இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 17-18 பேட்ச் வந்திருக்கும், எல்லாருமே ஆர்ஜி ஆயிட்டாங்களா அப்படின்னா இல்ல, ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருந்தவங்களும் ஆர்ஜி ஆகாம இருக்காங்க, இப்போ ஒரு 12th-13th பேட்ச்ல இருந்தவங்க ஆர்ஜி ஆனவங்களும் இருக்காங்க. இட்ஸ் ஓன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் தான். சோ உங்களோட கேரக்டர் என்னவா இருக்கு, நீங்க அதுக்கப்புறம் எவ்வளவு முயற்சிகள் அதை வந்து எடுத்தீங்க. அண்ட் ஆர்ஜி கிளாஸ் போகாம ஆர்ஜி ஆகி செலக்ட் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. என்னன்னா என் ஃப்ரெண்டுக்கு ஆர்ஜி ஆகணும்னு ஆசை, அவங்க கூட ஆடிஷன் வந்து நானும் சேர்ந்து கடைசியா பார்த்தா நான் செலக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜிஸ் எல்லாம் கூட இருக்காங்க. அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயமே. அதனால அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அது இல்லாம நீங்க வந்து தனியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நான் வந்து கிளாஸ் எல்லாம் போவேனா ட்ரைனிங் எல்லாம் போவேனா ஆர்ஜி ஆகணும் அப்படி ஆசைன்னா அதுக்காக இன்புட் வந்து நீங்க கொடுங்க. எனக்கு வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, நான் வந்து ஆர்ஜி ஆகணும் ப்ரோ அப்படின்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும், சிலுக்கு போய் சிலையா சதர் உள்ளாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தோணும், அவ்வளவு நல்லா இருக்கும், என்ன மாதிரி அவ்வளவு கிரேஸா இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாப்பா சரி, இப்போ நான் இதுக்கு முன்னாடி சேலம்ல இருந்தேன், இப்பதான் 1 year வந்து சென்னையில இருக்கேன், 2.5 years வந்து சேலம் ஹலோ எஃப்எம்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ சூரியன் எஃப்எம்ல இருக்கேன். சோ அங்க ஒர்க் பண்ணும்போது சேலத்துல இருந்து மெசேஜ் பண்ணுவாங்க. மெசேஜ் பண்ணும்போது நான் கேட்பேன், சரி எஃப்எம்ல கேட்டிருக்கீங்களா அப்படின்னா, ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு சேலம்ல ரேடியோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. செம்மையா ஷாக்கா இருந்தது. உங்க ஊர்ல ரேடியோ வந்து 1.5 years ஆச்சு, நான் சென்னையில இருந்து இங்க வந்து உங்க ஊருக்காக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், சேலத்தை பத்தி நான் அவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கேன், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு இருக்கும். எனக்கு வந்து மிர்ச்சியில வந்து போகணும்னு ஆசைப்படுவோம் அப்படின்னு. சரி மிர்ச்சியில என்ன ப்ரோக்ராம்லாம் போகுது, என்ன ஆர்ஜி எல்லாம் இருக்காங்க சொல்லுங்க அப்படிங்கிறது தெரியாது. சூரியன் எஃப்எம் பண்ணணும்னு ஆசைப்படும். சூரியன் எஃப்எம் பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு எந்த ஆர்ஜி எல்லாம் தெரியும், சூரியன் எஃப்எம் எப்படி பேசுவாங்க, சூரியன் எஃப்எம் ஓட டாக் லைன் என்ன, எல்லாருமே சொல்லுவாங்க கேளுங்க கேளுங்க கேட்டேருங்க, ரொம்ப ஈஸியா இருந்து எல்லாருக்கும் கேட்ச் ஆச்சு. அது சொல்லுங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்க வந்து கேட்டு நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நம்ம கிளாஸ் போறோம். என்னன்னா அவங்க ஆல்ரெடி வந்து இதெல்லாம் செய்யலாம் செய்ய வேணாம்னு சொல்லி ஒரு சின்ன பிபிடி மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ்னா இதுக்கு முன்னாடி ஆர்ஜியவா இருந்தவங்க வந்து வருவாங்க, இந்த விஷயங்கள் நான் பண்ண இப்படி பண்ணணும் இப்படி செய்யக்கூடாதுன்னு எடுத்து சொல்லுவாங்க. அதை நீங்களே வந்து பட்டு பட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான இன்புட் நீங்க கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது தான். சில பேர் வீட்டுல இருந்து எக்ஸசைஸ் பண்ணி பேக்ஸ் வச்சுப்பாங்க, சில பேர் ஜிம் போனா மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ண தோணும், ஜிம் போனா அவங்க பாடி அப்படியே வந்து போயிடும். அது அவங்க அவங்களோட பர்சனல் டிபெண்ட் பண்ணி தான். வீட்டுல இருந்து ஈஸியா கத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ரேடியோ கேட்டாலே போதும், நீங்க அவ்வளவு விஷயங்கள் வந்து கத்துக்கலாம். இது என்ன, இது வித்தியாசமா இருக்கு, இது வித்தியாசமா இருக்கு, இது பேர் என்ன, ஓ இது பேர் ப்ரோமோவா, ஆனா இது ப்ரோமோ இல்ல, ஆனா வேற மாதிரி சின்னதா வந்து, அப்ப இது பேர் பம்பரா, இது பேர் என்ன, இது கியூரியாசிட்டி, இது வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் வருது, இது கரெக்டா வந்து ஹாஃப் அன் ஹவர் அப்போ வருது, ஒரு ஹார் ஸ்டார்ட் பண்ணி ஹார் ஸ்டார்டிங் அப்போ ஒரு 45 செகண்ட்க்கு பெருசா போடுறாங்க டாப் ஆஃப் தார் அது பேரு. அப்ப இது பேர் என்ன, இது எல்லா ஸ்டேஷனும் ஃபாலோ பண்றாங்க. ஒரு ஹார் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது டாப் ஆஃப் தார் வந்து இது பிளே பண்றாங்க, அவங்க ஸ்டேஷனோட சாங் ஜிங்கிள் வந்து பிளே பண்றாங்க. அதே மாதிரி ஹாஃப் அன் ஹவர் வந்து அந்த ஹார்ல பாதி நிமிஷங்கள் 30 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே திருப்பி அதோட சின்ன வெர்ஷன் 30 செகண்ட்ஸ் வந்து பிளே பண்றாங்க. எவ்வளவு பிரேக் வந்து வருது, அந்த பிரேக்கோட டைமிங் வந்து ஒருத்தங்க என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது. ஒரு ஆர்ஜே வந்து மிர்ச்சியில எப்படி பேசுறாங்க, சிட்டில எப்படி பேசுறாங்க, சூரியன் எப்படி பேசுறாங்க, அந்த மாதிரி வந்து அவங்களே டிஃபைன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான இன்வால்மெண்ட் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டமே இல்ல, எனக்கு வந்து ஆர்ஜி ஆகணும் அவ்வளவுதான், உடலுடன் பேசினா ஆர்ஜி ஆகணும்னா சொன்னாங்க ப்ரோ, அதனாலதான் வந்தேன்னு சொன்னவங்க நீங்க அப்படியே போயிருங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடாதுலாம் வந்து சொல்லிருக்கேன். ஏன்னா அது இருக்கலே ரொம்ப வேகான ஒரு பாயிண்ட், நான் போயிட்டு உடலுடன் பேசினா நீங்க கேட்பீங்களா, நான் ஆர்ஜியாவே ஆயிருக்க முடியாது, இன்டர்வியூல செலக்ட் ஆயிருக்க மாட்டேன். சோ ஆர்ஜேங்கிறவங்க வேகமா பேசின அவசியம் எல்லாம் இல்ல, பொறுமையா பேசுறது ஆர்ஜி தான் இருக்காங்க. இப்ப லவ் குரு வந்து இருக்காரு, லவ் குரு அவ்வளவு ஹிட், லவ் குரு வேகமா பேச மாட்டாரு, ஆனா இன்னொரு பக்கம் ஆர்ஜி பாலாஜி வேகமா பேசுவாரு. இப்ப ஏன் வந்து நான் ஸ்பீடா தான் பேசுவேன், நான் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் போனது இப்ப வரைக்கும் என்ன சொல்லுது என்னன்னா, கடகட கடகடன் போயிட்டே இருக்கேன், சோ கம்ப்ளீட்டா லிசன் பண்ணாதான் எங்களால கேட்க முடியும், ஆனா கிளாரிட்டி இருக்கும். இது என்னோட பாசிட்டிவ்னஸ், இது வந்து என்னோட பிளஸ், ஒரு ராஜாவா என்னோட ஸ்டைல் வந்து ஸ்பீட் பிளஸ் கிளாரிட்டி, அது அப்ப இல்லையே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு, நான் இதுதான் பண்ணுன்னு சொல்லிட்டு வரல, பட் ஆனா அது அப்படியே வந்துருச்சு. சோ அந்த மாதிரி தான் நீங்க வீட்ல இருந்தாலும் கத்துக்கலாம், அதுக்கான எஃபர்ட் நீங்க போடாத வரைக்கும் நீங்க ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போய்தான்.
எஸ் ப்ரோ, ஆக்சுவலா நானே உங்ககிட்ட இதை கேட்கணும்னு நினைச்சேன். வேகமா பேசுறதும் கத்தி பேசுறதும் தான் ஆர்ஜேயிங் ஓட ஸ்டைல் அப்படின்ற ஒரு கருத்து வந்து நிலவிட்டு இருக்கு. இத பத்தியில உங்களோட கருத்து என்ன?
ஆர்ஜேனா வேகமா பேசணும்னு அவசியமே கிடையாது. என்னன்னா ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு வித்தியாசமான கேரக்டர் இருக்கு. இப்ப எப்படி அஞ்சு விரல் இருக்கும், அஞ்சு விரல் வித்தியாசமா இருக்கும், ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் அவங்களோட இயல்புல ஒரு ஸ்பீட் இருக்கும், அவங்களோட இயல்புல ஒரு தொனி இருக்கும். நான் பேசுற தமிழே இதே மாதிரி நீங்க பேசின அவசியம் இல்ல, உங்களோட ஸ்லாங் கொஞ்சம் வேரி ஆகும். ரேட் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்லுவோம், ஒரு நிமிஷத்துக்கு நம்ம எவ்வளவு வார்த்தைகள் பேசுறோம் அப்படிங்கிறது நம்ம இயல்புல எவ்வளவு இருக்கும் அதை தான் ரேடியோல ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்ப இது வந்து என்னோட ஸ்பீடு, இதை விட்டுட்டு நான் வந்து சூரியன் எஃப்எம் கேட்டுட்டு நான் வந்து நலன் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதாவது ஒரு இடத்துல நான் ரொம்ப வேகமா போக ஆரம்பிச்சிருவேன். இல்ல இதே மாதிரி வேகமா ஸ்லோவா பேசுற ஒருத்தர் கூப்பிட்டு வந்து வேகமா பேச வச்சா என்ன ஆகும்னா, அடுத்த என்ன வார்த்தைன்னு சொல்லி நம்ம மனசு மைண்ட் யோசிக்கிறது இல்ல. ஏன்னா நம்ம மைண்ட்ல யோசிச்சு அதுக்கப்புறம் இங்க வரதுக்கு ஒரு செகண்ட் கேப் இருக்கு. அதனால நீங்க ரேட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து உங்க மைண்ட்ல யோசிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஈக்குவலா இருக்கணும். அது வந்து இல்லைன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. இப்படிதான் பேசணும், இந்த வேகத்துல தான் பேசணும் கிடையாது. ஏன்னா இப்போ டிவில எல்லாம் பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்க பாடியோட போஸ்டர் எல்லாத்தையுமே வந்து பாத்துப்பாங்க. நேர்ல வந்து நீங்க அதே மாதிரி பாடி போஸ்டர்ல தான் இருக்கீங்களா, அப்படிதான் பேசுங்களா, உங்க முகத்தை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. பட் ஆனா ரேடியோல கேட்டுட்டு நீங்க வந்து ஒரு ஸ்டார் ஜாக் ஆயிட்டீங்க, அப்ப வந்து உங்களோட லிசனர் வந்து ஒரு 100 பேர் ஒரு மீட்டிங்க்கு வந்து வராங்க அப்படின்னா, நீங்க ரேடியோல பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும், நேர்ல வந்து பேசும்போது வேற மாதிரி பேசினீங்கன்னா நீங்க ஃபேக்கா இருக்கீங்க அப்படிங்கறது வந்து தெரிஞ்சிடும். பி யுவர் செல்ஃப் அப்படிங்கறது தான் முக்கியமான விஷயமே. ஆர்ஜே ஸ்டைல்ஸ் வந்து நிறைய இருக்கு, எப்படி என்ன ஃபாலோ பண்ணலாம், நீங்க வந்து ஒரு ஃபன்னியான ஆர்ஜேவா இருக்கலாம், இல்லனா இந்த நாட்டை திருத்தக்கூடிய சீரியஸான ஆர்ஜேவா நான் பேச போறேன் அப்படின்னா சூப்பரா ஜாலியா பேசலாம், இல்ல நான் வந்து லவ் பத்தி பேச விரும்புறேன் அப்படின்னா அதை பத்தி பேசலாம், எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், சினிமா ரொம்ப பிடிக்கும், அது ரிலேட்டட் நான் பேச விரும்புறேன், இன்டர்வியூஸ் நிறைய எடுக்க விரும்புறேன் அப்படின்னா அது அப்படி இருக்கலாம். எனக்கு நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு, அதுல வந்து உங்களுக்கு எது நல்லா வருமோ, உங்களோட யதார்த்தமான ரேட் ஆஃப் ஸ்பீச் என்னவோ அது தெரிஞ்சு நீங்க பேசினாலே போதும். வராதை ட்ரை பண்ணி சொதப்பத்துக்கு பதிலாக வரதை வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஷேப் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் சக்சஸ் ஆகும்.
ஓகே, அப்ப நம்மளோட ரேட் ஆஃப் ஸ்பீச் மட்டும் பெர்ஃபெக்ட்டா இருந்தா போதுமா ஆர்ஜேங்க்கு?
உங்க வேகமா பேசுறத தாண்டி நீங்க எவ்வளவு அதை மாடுலேட் பண்றீங்க, அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு உணர்ச்சி கொண்டு வர்றீங்க அப்படிங்கறத முக்கியம். சின்ன எக்ஸாம்பிள் வந்து, ஒருத்தர் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பாத்துட்டே இருந்தேன், கடைசியா பார்த்தா இல்ல இன்னொருத்தனை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டாங்க, என்ன பண்ணுறதே தெரியல, சரி இதெல்லாம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி நான் வரும்போது சூப்பராக கிளைம் பண்ணிட்டேன். இது ஒரு லிங்க், இதை நீங்க மாடுலேட் பண்ணி எமோஷன் பண்ணி அழகா அந்த வார்த்தைகளுக்கு உணர்ச்சி கொடுத்து பேசினீங்கன்னா ரசிப்பாங்க. இதே இப்ப அழகா எப்படி சொல்லலாம், ஒரு பூனை பார்த்தேங்க, ஒரு 2 வருஷமா நானும் பாத்துட்டே இருக்கேன், அவ்வளவு பார்த்தா மட்டும் அப்படி தனியா தெரியும் எனக்கு, ஏன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மனசுல அப்படியே தைரியத்தெல்லாம் வச்சுட்டு பொல்லாதவன் படத்தை அப்படி தனுஷ் போவார்ல, அந்த மாதிரி நானும் போயிட்டு பேசலாம்னு போறேன், இல்லங்க நீங்க சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா எனக்கு இன்னொருத்தர பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு செம பிராங்கா சொல்லிடுச்சு. ஒரு பக்கம் பிராங்கா சொன்னது சந்தோஷம் இருந்தது, இன்னொரு பக்கம் இவ்வளவு ஆஸ்தாசியா 2 வருஷமா மனசுல அப்படி கனவுலாம் வச்சுட்டு போயிருந்தோமே இப்படி ஆயிடுச்சுரா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த ஃபீலிங் ஏத்த மாதிரியேதான் அடுத்து உங்களுக்கு ஒரு பாட்டு வருது. என்ன மாதிரி ஃபீலிங் இருக்க, சூப் பாய்ஸ் ஒரு ஹைஃபை போட்டு அந்த பாட்டை தொடர்ந்து கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கலாம். இப்படி சொன்னாதான் என் ஃபீலிங் வந்து அவங்களுக்கு போய் சேரும் பிசினஸ்க்கு. நான் இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி ஆர்ஜனா ஓடணும்னு சொல்லிட்டு கட கட கடன்னு பேசினேன்னா உள்ளுக்குள்ள என் மனசுல இருக்குல்ல அந்த விஷயத்துக்கு எமோஷன் இருக்கு. ஏன்னா அதை நான் ஃபீல் பண்றேன். நான் சொல்ல வர வார்த்தையில இருக்கிற எமோஷன் அதை நான் மாடுலேட் பண்ணி அந்த உணர்ச்சியோட சொன்னா மட்டும்தான் பிசினஸ் புரியும். சோ அதுலதான் ஒரு ஆர்ஜை வந்து பக்காவா போக்கஸ் பண்ணும்.
ஓகே, உங்களோட யூனிக்கான ஆர்ஜைங் ஸ்டைல் ஸ்பீட் அண்ட் கிளாரிட்டி அதை பத்தி உங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக்ஸ் என்னெல்லாம் ப்ரோ?
லாஸ்ட் 4 இயர்ஸ் நான் இருக்கேன்னா ஃபீல்ட்ல ஒரு 3 டிஎல்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணி 3 மேனேஜர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கேன். அவங்க எல்லாருமே சொன்னதுதான், நீ ஸ்பீடா பேசினாலும் கிளாரிட்டியா பேசுற, ஆனா அந்த ஸ்பீட் லெவல இன்னும் கொஞ்சம் குறை, அப்பதான் கேட்க முடியும். எல்லா லிசனரும் வந்து உங்க கூட கீனா ரேடியோல காது வச்சுட்டு எல்லாருமே கேட்க போறது இல்ல. வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, ஐ நமக்கு பிடிச்ச ஒருத்தர் பேசுறாரு, ஏன்னா எனக்கோ ஒரு நாள் ஒரு விஷயம் பேசிருப்பீங்க, அது அவங்களுக்கு ரொம்ப ரிலேட் ஆயிருக்கும். அதனால மட்டுமே தொடர்ந்து கேட்டுட்டு வர நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து ரேடியோ எப்பவுமே ஒரு பாசிவ் மீடியம் தான். டிவினா நீங்க ஒரு மேட்ச் பாக்குறீங்க, ஒரு படம் பாக்குறீங்க அப்படின்னா போய் டேரக்டா ஃப்ரண்ட்ல உட்காந்துருங்க, அது வந்து உங்களுக்கு ஆக்டிவ் மீடியம். ஃப்ரண்ட்ல தான் பாத்துட்டு இருப்பீங்க, ரேடியோ அப்படி கார் ஓட்டிட்டு இருக்கும்போது கேப்பீங்க, பைக் ஓட்டும் போது, வீட்டுல சமையல் கட்டில வேலை பார்த்துட்டே இருப்பீங்க, அப்ப வந்து கேப்பீங்க. சோ செகண்டரி மீடியமா தான் வந்துட்டே இருக்கும். அப்ப அந்த இடத்துல லிசன் பண்ண வைக்கணும் அப்படின்னா அந்த ஸ்பீட் வந்து மக்களுக்கு போய் சேரணும். நீங்க சொன்ன விஷயம் போய் சேரணும்னா கட கட கடன் ஓடுனா போய் சேரவே சேராது, அது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும். அதனால அந்த தெளிவு வந்து இருக்கணும். சோ உங்களோட ஸ்பீட் என்னவோ உங்களோட யதார்த்தம் என்னவோ அதுல பேசுங்க. அப்ப அந்த யதார்த்தம் எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்றது அடுத்த கேள்வியா வரும். என்னன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு 2-3 விதமான கேரக்டர் இருக்கும். ஆபீஸ்ல ஒரு விதமா நம்ம வந்து பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு விதமா பேசுவோம், வீட்டுல வந்து ஒரு விதமா பிஹேவ் பண்ணுவோம். ஏன்னா அப்பா அம்மா கிட்ட அப்படிதான் இருந்தாலும் அப்படின்னு சொல்ற நிறைய பேருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களை ரொம்ப யதார்த்தமான விஷயம் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க என்ன பேசுறீங்களோ அதான் நீங்க. அதுலதான் எந்த பொய்யுமே இருக்காது, எந்த மறைவுமே இருக்காது. அப்போ அந்த ரேட் ஆஃப் ஸ்பீச் வந்து என்னவா இருக்கும், அப்போ உங்களோட ஸ்டைல் வந்து என்னவா இருக்கும், அப்ப அதிகபட்சமா நீங்க வந்து ஒரு காமெடினா உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியுவீங்களா, நல்லா ஃபன் பண்ற மாதிரி, இல்ல சினிமாவை பத்தி பேசுறீங்களா, கருத்தான விஷயங்கள் பேசுறதா உங்க ஃப்ரெண்ட் சொல்லிருக்காங்க எதுவோ, அதுதான் உங்களோட பர்சனல். அதுதான் நீங்க வந்து இன்னும் எவால்வ் பண்ணும் பெருசா.
ஓகே, இந்த ஷோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய நல்ல நல்ல தகவல்களோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. பட் இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்களுக்கு கியூட் கியூட்டா சின்ன சின்னதா அழகழகா கஸ்டமைஸ்ட் கிஃப்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யுவர் ஒன் ஸ்டாப் பிளேஸ் வுட் பி கவின் அக்சசரிஸ். இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல பேஸ்புக்லயோ உங்க பேஜை போய் பாத்தீங்கன்னா விதவிதமான கார் ஹேங்கர்ஸ், கீ செயின், கேலிகிராபி போர்ட், போட்டோ ப்ராப், பேப்பர் குவில்லிங் ஜுவல்லரி, டிசைனர் ஜுவல்லரி, லவ் ஜார், ஃபிளிப் த்ரூ ஆல்பம்ஸ், கிரீட்டிங் கார்ட்ஸ், நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. இதையும் தாண்டியும் நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட ஷாப்பிங் பண்றதையும் தாண்டி உங்களுக்கும் இந்த மாதிரி கைவினை பொருட்கள் செய்ய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் தெம். அவங்க உங்களுக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுத்து உங்களையும் ஒரு டிஜிட்டல் ஆண்டர்பிரனரா மாத்திடுவாங்க. மறக்காம அவங்க பேஜ் போய் விசிட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஹேமா என் கூட ஆர்ஜே நலன் பேசிட்டு இருக்காரு. ஆர்ஜே பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. பிரேக் முடிஞ்சு வந்துட்டோம் நம்ம. இப்போ நானும் ஆர்ஜே நலனும் ஒரு சின்ன கேம் விளையாட போறோம். ஹலோ அப்படின்ற வார்த்தையை நான் சொல்ற ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷனுக்கு ஏற்ற மாதிரியும் இமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ப்ரோ நீங்க வந்து அதை மாடுலேட் பண்ணி ஹலோன்ற வார்த்தையை அழகழகா சொல்லுவீங்களாம். ஃபர்ஸ்ட் இமோஷன் பி ஹாப்பி.
ஹலோ.
சோகமா?
ஹலோ.
கொஞ்சம் பொறாமையோட?
ஹலோ.
பயத்தோட?
ஹலோ.
ரொம்ப பெருமையா ஹலோ சொல்லணும்னா?
ஹலோ.
அப்ரிஷியேட்டிங் டோன்ல?
ஹலோ.
காதலுடன்?
ஹலோ.
ஆச்சரியமா?
ஹலோ.
ரொம்ப சாந்தமா?
ஹலோ.
ரொம்ப கோபமா ஹலோ சொல்லணும்னா?
ஹலோ.
அச்சச்சோ, இதுக்கு நீங்க நேர்லயே போய் நாலு அடி அடிச்சுட்டு வந்துடலாம் ப்ரோ. இப்போ ஒரு ஆர்ஜேவை இன்டர்வியூல செலக்ட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வாய்ஸ் நல்லா இருந்துதான் ஆகணுமா, இல்ல மத்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தா போதும்னு பார்த்து ட்ரெயினிங்ல நம்ம வாய்ஸ் கல்ச்சர்ல நம்ம வாய்ஸ் டியூன் பண்ணிருவாங்களா?
பிராண்ட பொறுத்த வரைக்குமே நான் அதை பேசுறேன். கொஞ்சம் வந்து எச்ச முழுங்கிட்டே பேசுவாங்க அடிக்கடி நடுவுல, சில பேர் வந்து மூச்சு இழுக்கிறதுன்னு தெரியும். சோ அதுலாம் வந்து உங்களை நீங்க கல்ச்சர் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சோ ப்ரீ பிராக்டிஸ் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், தொடர்ந்து பேசி பேசி இப்போ இனிஷியலா ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு 5 நிமிஷம் பேசி மூச்சு வாங்குதுன்னா ஒரு 3 வாரம் கழிச்சு ஒரு 8 நிமிஷம் பேசுவீங்க, ஒரு 1.5 மாசம் 2 மாசம் கழிச்சு 10 நிமிஷம் உங்களால தொடர்ச்சியா பேச முடியும். சோ யூ ஹேவ் டு பிராக்டிஸ் யுவர் செல்ஃப், அப்போ ஆட்டோமேட்டிக்கா கல்ச்சர் ஆயிரும். நீங்க நான் ஒரு 4 வருஷத்துக்கு முந்தின பேசின லிங்க் இப்ப கேட்டேன்னா நான் இருந்து சிரிப்பேன் கேட்டு, இப்போ இன்னும் 4 வருஷம் கழிச்சு இன்னைக்கு பேசுறதை பார்த்தோன்னா இன்னும் சிரிப்பேன், எப்படி இருக்கு பாருங்க நாய்க்கு குரல் அப்படின்னு சொல்லி நானே நினைச்சிருக்கேன். ஆரம்பிச்சு அப்படி சொல்ல உங்களோட நெஞ்சில இருந்து அந்த நேசல் வரைக்கும் அந்த எம் வந்து டிராவல் ஆகுறது வந்து தெரியும். இதை வந்து நீங்க அப் அண்ட் டவுன் வந்து பிராக்டிஸ் பண்ணும். அதே மாதிரி வந்து ஆளு நம்ம வந்து ஷவுட் பண்றோம்ல, அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு கிராஃப் மாதிரி போட்டுக்கோங்க. யூ வந்து தலைகீழ போடுறது, உங்க கை நீங்க கீழே இருந்து இப்படி மேல எடுத்துட்டு போகும்போதே அந்த டாப் வரைக்கும் போயிட்டு திருப்பி உங்க வாய்ஸ் வந்து கிராஜுவலா ரெடியூஸ் பண்ணி எடுத்து வரணும். அதுல குறிப்பா ஒரு ரெண்டு இடத்துல வந்து உங்க வாய்ஸ் வந்து வைப்ரேட் ஆகுறதோ இல்ல உடையறதோ உங்களுக்கு வந்து தெரியும். அப்போ கரெக்டா அது எந்த இடம் நோட்டீஸ் பண்ணி நீங்க அந்த இடத்துல அந்த டோன்ல வந்து நீங்க அந்த இருக்குல்ல அதை வந்து சொல்லி சொல்லி பிராக்டிஸ் பண்ணலாம். இல்லைன்னா அந்த பாயிண்ட்லயே ஆவ வந்து கண்டினியூஸா அதே போர்ஸ்லயே சொல்லி பிராக்டிஸ் பண்ணி அந்த இடத்த வந்து நீங்க பிரேக் பண்ணி கல்ச்சர் பண்ணலாம்.
ஓகே, நீங்க ஆர்ஜே ஆகி ஃபர்ஸ்ட் நீங்க பிளே பண்ண சாங் எது ப்ரோ?
சீமா ஞாபகங்கள அந்த லிசனர் என்ன கேட்டாங்களோ அதுதான் வந்து.
That's okay bro. உங்களோட இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல பிகினர் ஆர்ஜே நலனுக்கும் இப்ப இருக்க ஆர்ஜே நலனுக்கும் இந்த ஆர்ஜேயிங் ஸ்டைல்ல உள்ள ஒரு டிஃபரன்ஸ், எந்த விஷயம் இப்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு உங்ககிட்ட?
அப்ப நான் ஆரம்பிக்கும் போது இப்ப நான் உங்ககிட்ட சொல்ற விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த சில விஷயங்களை ஓகே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு நான் வந்து பண்ண ஆரம்பிச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து எங்கேயோ ஃபாரின்ல நடந்த நியூஸ் எடுத்து பேசுவேன், திடீர்னு ஒரு நாள் எஷோ வந்து டெக்னாலஜி பேஸ் பண்ணிருக்கும், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா காமெடியா இருக்கும். அப்படிலாம் எதுவுமே இல்லாம நீங்க ஹவு மச் எவர் நீங்க லோக்கலா போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நீங்க ரீச் ஆகுது. அதான் வந்து முக்கியமான விஷயம். எதுல நீங்க வந்து கிரியேட்டிவா இருந்தாலும், நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் சரி, ஒரு யூடியூப் வீடியோ பண்ணாலும் சரி, ஆர்ஜேவா விஜயவா பேசினாலும் சரி, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு லோக்கலா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து ரீச் ஆகுது. அதான் முக்கியமான விஷயம். அது கத்துக்கிட்டது. அதே மாதிரி வந்து ஒரு நியூஸ ஒருத்தங்க வந்து சோசியல் மீடியால படிச்சிருவாங்க, நியூஸ் பேப்பர்ல படிச்சிருவாங்க, டிவியில பாத்துருவாங்க, அதை நீங்க சொல்றீங்கன்னா எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கு. அப்போ உங்களோட ஒரு டச் வந்து அந்த இடத்துல இருக்கும், உங்களோட பார்வையில உங்களோட பர்சனல் கனெக்ட் ஏதாவது அது ரிலேட் பண்ணி சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பான்டேனிட்டியை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். எனக்கு ஒரு காலர் வந்து ரெண்டு நாள் முன்னாடி கால் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நான் கணேஷ் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா ஒரு நாலு காலேஜ் பசங்க ஒன்னா இருந்தாங்க. அப்புறம் இல்ல இல்ல நான் ஆதேஷ் பேசுறேன் ப்ரோ, நான் தான் பேச போறேன் அப்படின்ட்டான் தம்பி. சரி அதையெல்லாம் நான் சொல்லி முடிச்சிட்டேன். சொல்லி முடிச்ச உடனே என்ன ப்ரோ இப்படி மொக்க போட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். அப்போ அந்த இடத்துல நீங்க ஸ்பான்டேனியஸா போச்சு சாரி ப்ரோ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க முடியாது. ஏங்க இது மொக்கையா கதையான்னு தெரியாத அளவுக்கே நான் சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட கதையில என்ன போயிருக்குன்னு இப்ப நீங்க சொல்லுங்க மொக்க போடாம அப்படின்னு சொல்லி நான் டிவியேட் பண்ணேன். அந்த இடத்துல அந்த ஸ்பான்டேனிட்டி வரலன்னா நம்ம அப்டேட்டா வெளியில வந்து தெரிஞ்சிருவோம். அதுதான் இதெல்லாம் வந்து இந்த வாழ்க்கைகள்ல நான் அப்படியே அடிபட்டு கத்துக்கிட்டேன்.
ஓகே, அப்ப பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒரு ஆர்ஜேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் போல. லைவ் ஷோ பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் உங்க ஃப்ளோல மறந்துட்டீங்களோ இல்ல தப்பா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்களோ இந்த மாதிரி ஏதோ நடந்துருச்சு, அந்த தப்பை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி சமாளிப்பீங்க லைவ் ஷோல?
மிஸ்டேக்ஸ் வந்து என்னன்னா சில சமயம் பாட்டை வந்து நான் மாத்தி சொல்லிடுவேன். மாத்தி சொல்லிட்டு என்னன்னா இந்த மாதிரி பாட்டெல்லாம் மாத்தி மாத்தி பிளே பண்ற நேரத்துல உங்களுக்கு சூப்பரான ஒரு பாட்டை அடுத்து நான் பிளே பண்ண போறேன், அதை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி வந்து சமாளிக்கிறது. இன்னொரு விஷயம் வந்து சில சமயம் நம்ம ஒத்துக்கிறேன்னு அக்செப்ட் பண்றோம், சரிதான் அப்படிங்களா என்னால சொல்ல முடியாது, என் பாயிண்ட் இதான், இதுக்கான பதில கரெக்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே மாத்திடுவேன். ஏன்னா நம்ம ஃப்ளோல அடுத்து என்ன பேசணும் யோசிச்சுட்டே இருப்போமா, அந்த நேரத்துல லிசனர் வந்து ஒரு பதில் சொல்லுவாங்க, கரெக்ட் தாங்க அப்படின்னா என்னால இதுக்கு ஒத்துக்கவே முடியாது, கரெக்டான பாயிண்ட் சொல்லுங்க. அங்கிருந்து டக்கு நான் ஒரு செகண்ட் கேப் விட்டு இப்படி சொல்லுவேன். அது மாதிரிதான் நம்ம அப்பப்போ சில பல வேலைகள்லாம் பண்ணி சமாளிச்சிருது. சில சமயம் இப்படி ரோல் ஆனா வச்சுக்கோங்களேன், நம்ம மனசு இப்படி பல நேரங்கள்ல ரோல் ஆகுங்க, அப்படி ரோல் ஆகாம இருக்கணும், நல்ல நல்ல பாட்டா கேட்கணும், அப்படி ஒரு சூப்பரான பாட்டு தான் அடுத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சமாளிச்சுட்டு போறது.
ஓகே, இப்ப சாங் இஸ் ஆல்சோ அ ரெஸ்கியூவர். நீங்க இத்தனை வருஷம் ஆர்ஜிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்ட ஒரு லைஃப் ஸ்கில் எதுவா இருக்கும்?
பொறுமை வந்து ரொம்ப வேணும். எல்லா செட் ஆஃப் லிசனர்ஸும் வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி மாமான்னு ப்ரொபோஸ் பண்ணவங்க ஆரம்பிச்சு, நீங்க நல்லாவே ஷோ பண்ணலன்னு சொன்னவங்க ஆரம்பிச்சு, நான் ஷோ போயினுக்குது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு கேட்டவங்க ஆரம்பிச்சு, நான் இப்படி பேசுறீங்க மொக்க போடுறீங்கன்னு சொன்னவங்க ஆரம்பிச்சு, போன் பண்ணி டாபிக் பதில் சொல்லுங்கன்னா அதை விடுங்க ப்ரோ நீங்க சூப்பரா பேசுறீங்க, உங்க போன் நம்பர் கிடைக்குமா சொல்லுங்களா அப்படின்னு கேட்கறாங்க, நிறைய விதங்களா இருப்பாங்க. இதை தாண்டி நீங்க நினைக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே போய் அப்டேட்டா பேச முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க, உங்க மேனேஜர் இருப்பாங்க, அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கணும், பேச்சு வாங்கணும், திட்டு வாங்கணும். என்னால வந்து யாருகிட்டயுமே பேச்ச கேட்கக்கூடிய கேரக்டரே கிடையாது. எல்லா இடத்துலயுமே வந்து நான் தான் அப்படி கெத்தா இருப்பேன், இப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கறதா என்னோட நேச்சர். என்கிட்ட நீ இப்படிதான் பண்ணும் புரியுதா அப்படின்னா எனக்கு காண்டாயிரும், சம கோவம் வந்துடும். அதனால நிறைய இடத்துல நான் தங்கவே மாட்டேன், மோஸ்ட்லி நான் தான் கோவப்படுறேன். அதெல்லாம் வந்து இந்த இடத்துல உடச்சிட்டு கோவப்படலங்க சார் பண்றேங்க, நீங்க சொன்னா சரிதாங்க அப்படின்னு உடச்சு என்ன உட்கார வச்சு, லைக் சில இடத்துல பொறுமை அவசியம், அப்பதான் யூ கேன் அச்சீவ் அப்படின்னு என்னோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணது வந்து.
ஓகே, அப்ப நீங்க உங்க ஜேர்னில சில பல தண்டையார் பேட்டை வட கண்ணமா பேட்டை ஜடையெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க போல. இந்த ஜர்னில உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்ததுக்காக ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா யாருக்கு சொல்லுவீங்க?
ஐயோ ஒருத்தர்னு மட்டும் சொல்ல முடியாது, நான் லைனா வேணா சொல்றேன். ஆர்ஜே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த கலையை வந்து கரெக்டா கத்து கொடுக்கணும். ஏன்னா நான் வந்து ஒரு ட்ரைனிங் அகாடமி போறேன், நானும் உங்களை மாதிரியே இல்ல கேட்டு இருக்க மத்தவங்க மாதிரியே ஒரு லிசனரா வெளியில இருந்து ஐ ஆர்ஜே நல்லா பேசுறாங்க, நல்ல ரீச் இருக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும், சூப்பரா செட்டில் ஆயிடலாம், உள்ள போனா கெட்டா மதிப்பெல்லாம் இருக்கும் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது. அப்போ ஆர்ஜேவை தாண்டி உள்ள என்ன இருக்கு எப்படி இருக்கு, அந்த ஆர்ஜே ஏன் இப்படி பேசணும் இப்படி பேசக்கூடாதுன்னு கத்து கொடுக்க ஆரம்பிச்சது வந்து ஆர்ஜே தீனா, அதுக்கப்புறம் வந்து நெல்சன், நீங்க ஒரு நாள் கூத்து படத்தோட டைரக்டர் அவரு, ஒஃபீலியா லவ் குரு, அதுக்கப்புறம் வீரான்னு சொல்லிட்டு ஒரு சார் இருப்பார், அவர் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் பண்ணுவாரு. செம்ம அவர் வந்தாலும் அந்த கிளாஸ் வந்து பண்ணா போவோம் அப்படி எடுத்துட்டு போவார். சோ இவங்க எல்லாருமே அவங்க அவங்களோட பாட்டை வந்து சொன்னாங்க, அதே மாதிரி ரேடியோல சுலபா இருக்காங்க, இவங்க எல்லாருமே வந்து கத்து கொடுத்துருக்காங்க. டூ த கோர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணது சீரீஸ் ஆனதுன்னா ஸ்டார்டிங்ல சொன்ன நாலு பர்சன்ஸ் தான், தீனா, அதுக்கப்புறம் நெல்சன் சார், லவ் குரு, அதுக்கப்புறம் வீரா சார், இவங்க நாலு பேருமே வந்து இனிஷியலா அந்த பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் ஹலோ எஃப்எம்க்கு வரும்போது ஆர்ஜே சுரேஷ், நீங்க சொல்லி அடியில கேட்டிருப்பீங்க, அவர் ஓவரால் ஹலோ எஃப்எம்க்கு வந்து ப்ரோக்ராமிங் மேனேஜர் 10 ஸ்டேஷன்ஸ் பண்ணி. சோ அவரும் சரி, அதுக்கப்புறம் என்னோட மேனேஜரா இருந்த தீபனும் சரி, நிறைய விஷயங்கள் வந்து கத்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப ஹார்ஷா கத்து கொடுத்தாதான் புரியும்னா, அந்த இடத்துல சில ஹார்ஷாவும் கத்து கொடுத்துருக்காரு தீபன் வந்து. சோ இவங்க ரெண்டு பேருமே அடிப்படையில என்னோட கேரக்டர் வந்து நிறைய மாத்திருக்காங்க, நிறைய சப்போர்ட்டிவா இருந்தது வந்து குறிப்பா நான் நிறைய சொல்லணும்னா வந்து சுரேஷன் வந்து நான் நிறைய தேங்க் பண்ணும். அண்ட் இந்த இடத்துல இப்ப நான் வந்திருக்கேன் அப்படின்னா வந்து சாகர் சார், நான் ஒரு மனநிலைமையில ஒரு ஸ்டேஷன்ல இன்னொரு ஸ்டேஷன் வரேன், அதுக்கேத்த மாதிரியே சப்போர்ட் பண்ணிட்டு இந்த ஒரு வருஷம் டிராவல்ல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா எடுத்துட்டு போக முடியுமோ அவர் வந்து எடுத்து போயிட்டு. இவங்க எல்லாம் தான் என்னோட ரேடியோ சேனல முக்கியமா.
ஓகே, உங்களுக்கு இப்ப ஆர்ஜேயிங் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் இருக்கிற பெரிய கனவு எதுவா, ரெக்கார்ட் செட் பண்றது, ரெக்கார்ட் பிரேக் பண்றது, இல்ல இந்த ஆர்ஜேயிங் வேற லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி எதனா ட்ரீம் இருக்கா ப்ரோ?
லைக் நம்ம ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். சில பேர் வந்து ரெக்கார்ட் பண்றது, அவார்ட் வின் பண்றது அப்படிங்கறது வந்து பாப்பாங்க. அடுத்தவங்க வந்து நமக்கு பிடிச்சதை வந்து பண்றது அப்படிங்கறது பாப்பாங்க. நான் வந்து அவார்டு முக்கியமா விரும்பல, எனக்கான செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ஒரு 200 பேர் இருந்தாலும் போதும், நான் இதை சொல்ல விரும்புறேன், அதை பிடிச்சவங்க வந்து கேட்கட்டும் அப்படிங்கிறது. நான் வந்து ரெண்டாவது செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான், ஏன்னா இதுதான் வந்து சஸ்டெயின்டா போய் ஒரு டைம் வந்து ரீச் ஆகும். நம்ம ரெக்கார்ட் பண்ணும், அவார்டுக்காக படம் பண்ணும் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு டைம்ல நீங்க ரொம்ப ரியாலிஸ்டிக்கா உணர்வு பூர்வமா மனசார ஒரு விஷயத்த வந்து சொல்லுவீங்க, அது வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும், அப்பதான் வந்து கனெக்ட் ஆகும். இதுக்காக வந்து ட்ரை பண்ணா முடியவே முடியாது. அவார்ட்ஸ்ல இல்ல ரெக்கார்ட்ஸ்ல வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. சோ என்னன்னா வந்து செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிறோம். இப்போ எனக்கு இன்னொரு ஸ்டைல் இருக்கு, என்னோட இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல போய் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும், இந்த பேச விட கொஞ்சம் கம்மியா பேசலாம்னு சொல்லி கேட்டாங்களா, அந்த பேஸ்ல இன்னும் கொஞ்சம் பேஸ் வாய்ஸோட வந்து நான் பேசுறேன், எனக்கு ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் பொறுமையா யாருக்கிட்டயாவது லைஃப் பத்தி பேசுறேன், லைஃப்ல வந்து அடுத்து எப்படி எடுத்துக்க போது, இங்க இருக்கிற ஸ்டீரியோடிபிக்கலான விஷயங்கள், கிளிஷேவான விஷயங்கள், எனக்கு பிடிக்காத கோவராத விஷயங்கள்லாம் இருக்குன்னா, அப்ப அதை பத்தி நான் எப்படி பேசுவேன்னா, நான் அந்த துணியில தான் பேசுவேன். இட் சுட் பி கைண்ட் ஆஃப் சூதிங் டு யூ. எனக்கு நடந்திருக்கு, நான் வந்து ஒரு சேஞ்சா இருக்க விரும்புறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு சேஞ்ச் மேக்கரா மத்தவங்களுக்கு வந்து தெரியணும், அவங்க வந்து சேஞ்ச் மேக்கரா ஃபீல் பண்ணணும், அந்த சேஞ்ச் நான் தான் எடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் வந்து நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது எனக்கு ஒரு சின்ன செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்தாலும் லைக் ஃபைன். ஏன்னா இனிஷியலா எப்படி இருந்ததுன்னா, நான் ஆர்ஜே முதல்ல ஆனோடனே ஆர்ஜே ஆயிட்டோம், அப்புறம்டா இந்த வருஷத்துல விஜே அப்படியே சினிமாக்குள்ள, அடுத்த சிவகார்த்திகேயன் போ டாடி தூள் அப்படிங்கிற மாதிரி தான். அப்படிலாம் ஒன்னும் இல்ல, ஏகே ரேடியோ விட்டுட்டு வந்த உடனே 1.5 வருஷமா ஒரு ஆர்ஜே ஓபனிங் கூட கிடையாது. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப், அந்த அமெரிக்கன் தமிழ் ரேடியோ விட்டு வந்த உடனே 1.5 வருஷமா நான் ஸ்டுடியோக்குள்ளேயே போல, மைக்கே பிடிக்கல. ஆனா அந்த 1.5 வருஷமா நான் பேசிட்டு கேட்டேன்ல, நான் வேலையை விட்டேன்னு கேட்டேன்ல, அவங்க எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஸ்டுடியோக்கு போறாங்க. அந்த வழியை தாங்கவே முடியாது நம்மளால, ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கும், என்னடா அது அப்படின்னு இருக்கும். அப்புறம் திருப்பி ஒரு ஆர்ஜே வைக்கன்சி வருது அப்படிங்கும் போது, எங்க கிடைச்சாலும் பரவாயில்ல போடலாம், நமக்கு சென்னை தான் வேணும்னு இல்ல, நமக்கு இந்த பிராண்ட் தான் வேணும்னு இல்ல, நம்மள நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அட்டன் பண்ணது. இப்ப சென்னையில ஒரு 7 மந்த்ஸ் இருந்தேன், அதுக்கப்புறம் தான் சேலம் போயிட்டு வந்து பண்ணு. சோ லைக் இருக்கிற ஆர்ஜேஸ்க்கும் நான் சொல்ல விரும்புறது வந்து, அது முக்கியமான விஷயம், அது ஒண்ணுதான். ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்க பக்கத்துல வரணும், உங்க எடுத்த வீட்டுல வரணும் அப்படிலாம் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. உங்களுக்கு ஆசை வந்து ஆர்ஜே ஆகணும், இந்த பிராண்ட்ல ஆர்ஜே ஆகணும், இல்லனா இந்த சிட்டில ஆர்ஜே ஆகணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நான் இப்ப சமீபத்துல ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், சேலம் சிட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 லட்சம் மக்கள் இருக்காங்க, ஆனா ஆர்ஜே 20 பேருக்கும் கம்மி. அப்போ ஒருத்தர் வேலையை விட்டு போகணும், இல்ல அவங்களை வேலையை விட்டு தூக்கணும், இல்ல புதுசா இன்னொரு பிராண்ட் வந்து வரணும், அப்பதான் ஒரு ஆர்ஜே வேகன்சி வரும், இல்லைன்னா வராது. அப்ப எந்த ஊர்ல எந்த இடத்துல கிடைக்கிறோம், கிடைக்கிற இடத்துல நம்ம தான் போய் யூஸ் பண்ணணும், நம்ம தான் டோரை நாக் பண்ணணும், இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா யூடியூப் சேனல் யார் வேணா ஆரம்பிச்சுட்டு போயிடலாம். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா கூட ஆரம்பிச்ச யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு ஆர்ஜே ஆகணும் வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லி இந்த மீடியால தான் வந்து கேட்பாங்க. இங்க இருந்து யூடியூபர் ஆகணும் போறவங்களோட எனக்கு வந்து கம்மி. ஏன்னா இதான் வந்து மெயினான மெயின் ஸ்ட்ரீம் மீடியம்னு சொல்லுவாங்க, நியூஸ் பேப்பர், ரேடியோ, டிவி சேனல்ஸ், இதான் மெயின் ஸ்ட்ரீமான மீடியம். சோ அது வந்து ஒரு சப்போர்ட்டிவான மீடியம் தான் சோசியல் மீடியா, அங்கிருந்து இங்க வரணும்னா எல்லாருமே பார்ப்பாங்க, இங்கதான் மெயினான ரீச் இருக்கு. சோ அதுக்கேத்த மாதிரி நமக்கு எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கணும்.
ஓகே ப்ரோ, அண்ட் ஒன் லாஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் திஸ் எபிசோட், ஒரு சில மோட்டிவேஷனலான வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு ஆஸ்பைரிங் ஆர்ஜேஸ்க்காகவும் இருக்கட்டும், இல்ல எல்லாருக்காகவும் இருக்கட்டும், பொதுவா மோட்டிவேஷன் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
உங்களால முடியாது, வாய்ப்பே இல்ல, நீ தண்டோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க கூட சுத்துற தயவு செஞ்சு நிறுத்திடுங்க, அவங்க பக்கத்துலயும் போவாதீங்க, சேரவும் சேராதீங்க. ஏன்னா அது வந்து ஒரு நோய் மாதிரி, நிறைய பேர் இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு ராஜா வந்து ஒருத்தர் வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க, அப்ப வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு இருக்காங்க, நான் போய் ஹெல்ப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. ஆயுதம் எதுவுமே வேணா நான் பாத்துக்கிறேன், ஆனா போர்ல நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்லும் போது என்னன்னா, அவரும் சரி அவரை சுத்தி இருக்கிற ஒரு 5 பேரும் சரி, ஒவ்வொரு நாளுமே வந்து அந்த ராஜா கிட்ட போயிட்டு, என்னாச்சு இன்னைக்கு கொஞ்சம் டல்லா இருக்கீங்க, உடம்பு சரியில்லையா, இல்ல உங்களுக்கு உடம்பு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத மாத்தி மாத்தி சொல்லி அவர் உண்மையிலே தனக்கு உடம்பு சரியில்லை நம்ம வந்து வீக்கா தான் இருக்கும் நினைச்சு அந்த போர்லயும் தோத்துட்டாரு. சுத்தி இருக்கிற உங்க ஆளுங்களை வந்து நம்ம அதே மாதிரி செலக்ட் பண்றோம், நெகட்டிவான ஆம்பியன்ஸ்ல நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா நமக்கே திறமை இருந்தா கூட இல்ல நமக்கு திறமை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஆரம்பிக்க வச்சிருவாங்க நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சு. அதனால மோஸ்ட்லி உங்களை நெகட்டிவா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. வீட்டுல கூட யாரும் சில சமயம் ஃபீல் பண்ண வைக்கலாம். என் ஃப்ரெண்டே சில பேர் அம்மா இப்படி திட்டாங்க எனக்கு நெகட்டிவா ஃபீல் ஆகுது அப்படின்னு ஷேர் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் வீட்டுல ஒவ்வொருத்தர் லைஃப்ல அது யாரா வேணாலும் இருக்கலாம். பட் அப்படிப்பட்ட பர்சன்ஸ் கிட்டே தள்ளி வந்துருங்க. நீங்க பாட்டுக்கு போற பாசிட்டிவான விஷயங்கள் போடுங்க. இன்னொன்னு கிரிட்டிசிசம் வந்து கண்டுக்காதீங்க. ஏன்னா சோசியல் மீடியா வந்து இஸ் வர்ஸ்ட் கிரிட்டிசிசம் எவர். ஆன் ஃபேஸ் வரும், உங்களை யாருனே தெரியாது, இவன் சரியான லூசு பாய் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு கமெண்ட்ஸ் வந்துருக்கு, நான் யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, இஸ் வெரி ஃபேக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன வேணா சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம், நீங்களே பாத்துருப்பீங்க. அஜித் விஜய் சூப்பர் ஸ்டார் அவங்களே வந்து ஒண்ணுமே பண்ணாம ஜஸ்ட் ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சு பேஸ்புக் அக்கௌண்ட் வச்சு கழுவி ஊத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் மீடியா பர்சன்ஸ் ஓட ஃபேமிலி வரைக்கும் இழுத்து வச்சு திட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சோ வந்து மீடியா உள்ள வரும்னா கிரிட்டிசிசம்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஒரு ஆர்ஜியா வந்தாலும் இருக்கும், என்னன்னா இந்த ஆர்ஜி என்ன இப்படி பண்ணிட்டாரு, இந்த விஜய் எப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா நம்பகத்தன்மை வந்து அதிகமாயிரும். மீடியால இருக்கான் பண்ணாலும் பண்ணிப்பா அப்படின்னு யோசிப்பாங்க. உங்க கேரக்டர் என்னன்னா முதல்ல யோசிக்க மாட்டாங்க. சோ அதனால நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். வர கிரிட்டிசிசம்ஸ் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. நம்ம கீழே என்னெல்லாம் கமெண்ட் வந்ததுன்னு படிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாசிட்டிவா வர வரைக்கும் செம்ம சந்தோஷமா இருக்கும், ஒரு போதை மாதிரி ஆகும். நெகட்டிவா வர ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு நாளே ஓடாது, அந்த ஒரு வாரம் மனசு வந்து பாருங்க. அதனால அது எதுவுமே கண்டுக்காம போடுற போஸ்ட் வந்து போட்டுட்டே இருங்க. ஆர்ஜே பாலாஜி சொன்னதான் இது, ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து அவருக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது, அவரால் அதை வந்து ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அவ்வளவு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்த மனுஷன் அந்த ஒரு ஸ்பீச்சுக்கு அப்புறம் வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்த அப்புறம் அவர் ஒரு பிரேக் எடுத்துட்டு தனியா போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவர் பெருசா கமெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு, அந்த கமெண்ட்ஸ் வந்து முக்கியம் இல்லை, நம்ம போடுறது எவ்வளவு பேருக்கு ரீச் ஆகுதான் முக்கியங்கிறத கத்துக்கிட்டாங்க. அவர் சொன்னதை கேட்டு நானும் பட்டு கத்துக்கிட்டது தான் இந்த விஷயம். சோ இதுதான் முக்கியமா as a motivation and as a right path ah neenga eduthu ponum solla irundhu.
Thank you so much for being a part of my show. Ungaloda nerathila sira thulli mani nerangal ennukkaga odukki ivlo alagana informations share panirkinga. Kandippa idu RJ aganu aasa pattravangalukku ellarkume romba helpful ah irukum appdi nambra. Thank you so much bro and keep reaching heights.
Thank you so much. Bye. Best wishes.
Okay, innikki nammaloda guest RJ Nalan neraya informative ana vishayangala share panirundaru. RJ ஜாப் அப்படின்னா என்னன்றத பத்தி கிளியர் கட் ஐடியாவை கொடுத்திருந்தாரு. நிறைய டிப்ஸ் கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. உங்க வாய்ஸ் எப்படிலாம் டியூன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆர்ஜே வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா மறக்காம இந்த எபிசோட் பத்தின லிங்கை அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்றத உங்களோட கருத்துக்களையும் மறக்காம எனக்கு ஃபீட்பேக் ஃபார்ம்ல ஃபில் பண்ணிருங்க. அது டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் லிஸ்னிங் டு திஸ் எபிசோட். நம்ம கெஸ்ட் சொன்ன மாதிரி சோசியல் மீடியா நமக்கு நிறைய கிரிட்டிசிசம் தரும். ஆனா அந்த கிரிட்டிசிசம் எல்லாத்துக்குமே நீங்க இரையாகிறாதீங்க. நீங்க பண்றது நல்ல விஷயம் அப்படின்னு உங்க மனசுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கோ அஹெட் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து நான் கிளம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு கெஸ்டோட அடுத்த எபிசோட் ஆஃப் பெட்டகம்ல உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் திஸ் இஸ் மீ ஹேமா சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. டாடா பை பை.